நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பாக ஆராய்ந்து வரும் பரணகம ஆணைக்குழு மீண்டும் விசாரணைகளுக்காக வடமாகாணத்துக்கு செல்ல உள்ளது குறித்து எழுந்துள்ள கடும் விமர்சனங்கள்.
இதுவரை காலம் விசாரணை செய்த ஆட்களுக்கு ஒரு முடிவை கொடுத்துட்டு தான் இவையால் அப்படி என்றால் மேற்கொண்டு விசாரணையை தொடரலாமே தவிர, மேலும் விசாரணை இவையல் செய்யறதுக்கு நாங்கள் காணா போனோம் தாய்மார்கள் உறவுகள் சார்பாக நாங்கள் அதை விரும்ப இல்லை.
இலங்கையில் கிழக்கு மாகாணமே ஆரம்ப கல்வியில் மிகவும் பின்தங்கியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்திகள். இரத்த புற்று நோயால் பாதிக்கப்பட்டிருந்த சிறுமி ஒருவருக்கு உலக அளவில் முதல் முறையாக நவீன முறையில் இங்கே லண்டனில் மரபணு மாற்று அறுவை சிகிச்சை செய்த குழுவில் இருந்த டாக்டர் சுஜித் சமரசிங்க அவர்களுடன் ஒரு உரையாடல்.
It was a journey into the unknown. This is the very first case ever, and so no one knew what was going to happen. The fact that she's done so well is, as we said, almost a miracle.
ஆகியவையும் இன்ன பிற தகவல்களுடன் நேயர் நேரமும் கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வழங்குவோர் கிருத்திகா நாராயணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
சீனாவில் 1949 உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்த பிறகு முதல் முறையாக சீனா மற்றும் தாய்வான் நாட்டு தலைவர்கள் சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பினால் ஏற்படக்கூடிய பலனை விட இவர்களது சந்திப்பே மிகப்பெரிய விஷயமாகும். அந்த உள்நாட்டு போரின் முடிவில் நாடு பிளவுபட்டு தாய்வான் எனும் தனி நாடு உதயமானது. சிங்கப்பூர் ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது சீன அதிபர் ஷீ ஜின்பிங் தாய்வான் அதிபர் மா இங் ஜியோ அவர்களுடன் கைகுலுக்கினார். இருதரப்பும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என சீன அதிபர் ஷீ கூறியுள்ளார். இருவரும் தமது தனிப்பட்ட வாழ்க்கை முறையை மதித்து நடக்க வேண்டும் என தாய்வான் அதிபர் மாவும் தெரிவித்தார். தாய்வானில் பல்கட்சி ஜனநாயகம் நிலவும் அதேவேளை சீனாவில் ஒரு கட்சி ஆட்சி நிலவுகிறது. தாய்வான் நிலப்பரப்பு தமது பெரு நிலப்பரப்பு என சீனா கருதுகிறது. ஆனால் முழு சீனா மீதும் நியாயமான அதிகாரம் கொண்டவர்களாக தாய்வான் அரசு தம்மை பார்க்கிறது.
கடந்த வாரம் சைனாய் தீபகற்பத்தில் ரஷ்ய விமானம் விழுந்து நொறுக்கியதற்கு குண்டு ஒன்றே காரணம் என தெரிவிக்கின்ற வெளிநாட்டு புலனாய்வு தலைவர்கள் தமது பாதுகாப்பு அதிகாரிகளுடன் பகரப்படவில்லை என்று எகிப்து கூறுகின்றது. தீவிரவாதத்துக்கு எதிராக சண்டையிடுவதற்கான நெருக்கமான ஒத்துழைப்புக்காக கெய்ரோ விடுத்த அழைப்பை வெளிநாட்டு சக்திகள் பொருட்படுத்தவில்லை என எகிப்தின் வெளியுறவு அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ரஷ்ய விமானம் குண்டு ஒன்றின் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கக்கூடும் என உளவு தகவல்கள் கூறுவதாக பிரிட்டன் இந்த வார தொடக்கத்தில் தெரிவித்திருந்தது. அதேவேளை சிரியாவின் வான் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்ற ரஷ்யாவுக்கு பதிலடியாக தாமே அந்த விமானத்தை வீழ்த்தியதாக இஸ்லாமிய அரசு பிரகடனம் செய்கின்ற ஒரு வீடியோவை அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கின்றது.
பெரும்பாலும் வயதான 37 அசீரிய கிறிஸ்தவர்களை இஸ்லாமிய அரச குழு விடுதலை செய்துள்ளதாக சிரியாவில் உள்ள மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வருடம் முற்பகுதியில் வடகிழக்கு சிரியாவில் இருந்து பிடித்து செல்லப்பட்ட சுமார் 200 பேரில் இவர்களும் அடங்குவார்கள். கசேகே மாகாணத்தில் உள்ள டல்டம்பர் நகருக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக அசிரிய மனித உரிமைகள் வலையமைப்பு கூறியுள்ளது. சிரியாவிலும் ஈராக்கிலும் தமது கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கானவர்களை இஸ்லாமிய அரசு பணைய கைதிகளாக பிடித்து சென்றுள்ளது.
பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிறுத்த மேலும் நடவடிக்கைகள் வேண்டும் என்று கோரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஸ்பெயின் நாட்டின் தலைநகரான மேட்ரிட்டில் ஊர்வலமாக சென்றிருக்கின்றார்கள். நாடெங்கிலும் இருக்கின்ற பெண்கள் உரிமை குழுக்களுடன் முக்கிய அரசியல் கட்சிகளும் இதில் இணைந்திருக்கின்றன. மெச்சோ பயங்கரவாதம் என்று அழைக்கப்படுகின்ற நடவடிக்கைகளில் கடந்த பல வருடங்களில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கொல்லப்பட்டதை கண்டிக்கும் வகையில் மேட்ரிட்டின் மையப்பகுதியில் கருப்பு உடை அணிந்த செயற்பாட்டாளர்கள் குவிந்திருக்கின்றார்கள். பெண்களுக்கு எதிரான வீட்டு வன்முறைகள் குறித்த சட்டங்கள், அவர்களுக்கு எதிரான அனைத்து வன்முறைகளும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள்.
சியாரா லியோனை இபோலா இல்லாத நாடாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. அந்த நாட்டில் கடந்த 42 அந்த நோய்க்கான வைரஸ் எவரிலும் புதிதாக கண்டுபிடிக்கப்படாத காரணத்தினாலேயே இந்த அறிவிப்பு வந்துள்ளது. 18 அந்த நாட்டில் 4,000 அதிகமானோர் பலியாகினர். தலைநகர் ஃப்ரீடவுனில் கடந்த இரவு இந்த அறிவிப்பை கொண்டாடவும் அந்த வைரஸின் தாக்கத்தை நினைவு கூறவும் மக்கள் தெருக்களில் மகிழ்ச்சியுடன் கூடினர். லைபீரியா ஏற்கனவே இபோலா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் கினியில் இன்னமும் ஆங்காங்கு சிலருக்கு அந்த நோய் தொற்றி வருகின்றது.
ஊக்கமருந்து பயன்பாட்டுடன் தொடர்பட்டிருந்தார்கள் என்று கூறி 4 பேர் மீது சர்வதேச தடகள சம்மேளனம் ஒழுங்கு நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மொனாக்கோவில் நடைபெற இருக்கின்ற அந்த சங்கத்தின் வருடாந்திர விருது வழங்கும் விழா ஒன்று ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. தமது சம்மேளனம் இப்பொழுது விழாக்களை நடாத்தி கொண்டாடும் சூழ்நிலையில் இல்லை என்று சர்வதேச தடகள சம்மேளனத்தின் புதிய தலைவர் செபஸ்டியான் கோ தெரிவித்திருக்கின்றார். தற்பொழுது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்ற நால்வரில் அந்த சம்மேளனத்தின் முன்னாள் தலைவரான ஸ்லைமன் டியாக்கின் மகன் பாப்பா மசட்ரோ டியோக்கும் அடங்குகின்றார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பாக விசாரித்து வரும் மேக்ஸ்வெல் பரணகம தலைமையிலான ஆணைக்குழு மீண்டும் வடமாகாணத்திற்கு விஜயம் செய்து மேலதிகமாக விசாரணைகளை முன்னெடுக்க உள்ள சூழலில் இதுவரை சாட்சியம் அளித்தவர்கள் அந்த ஆணைக்குழு மீது நம்பிக்கை இல்லை, தங்களுக்கு நீதியும் கிடைக்கவில்லை என நமது செய்தியாளர் மாணிக்க வாசகத்திடம் தெரிவித்துள்ளார்கள்.
இலங்கையில் வலிந்து காணாமல் போகச் செய்தவர்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி வந்த ஜனாதிபதி ஆணைக்குழு யாழ்ப்பாணத்தில் மீண்டும் விசாரணைகளை நடத்தப் போவதாக அறிவித்துள்ள போதிலும் அங்குள்ள காணாமல் போனவர்களின் உறவினர்கள் இந்த விசாரணையின் மூலம் நீதி கிடைக்குமா என்பது குறித்து சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். பிபிசி தமிழோசையிடம் கருத்து வெளியிட்ட காணாமல் போனவர்களின் உறவினர்கள் சிலர் இதுவரை காலமும் காணாமல் போனவர்கள் தொடர்பில் உறுதியான தகவல் எதனையும் தெரிவிக்காமல் இருப்பது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள்.
இதுவரை காலமும் ஜனாதிபதி ஆணைக்குழு காணாமல் போனார்கள் விசாரணை செய்த ஆக்களுக்கு எந்தவித நீதியையும் அவைகள் வழங்க இல்லை. இனி பிள்ளைகள் இருக்கா இல்லையாண்டோ எந்த ஒரு முடிவையும் எங்களுக்கு சொல்ல இல்லை. இதுவரை காலம் விசாரணை செய்த ஆக்களுக்கு ஒரு முடிவை கொடுத்துட்டு தான் இவைகள் அப்படிங்கிறார் மேற்கொண்டு விசாரணையை தொடரலாமே தவிர மேலும் விசாரணை இவைகள் செய்யறதுக்கு நாங்கள் காணா போனோம் தாய்மார்கள் உறவுகள் சார்பாக நாங்கள் அதை விரும்ப இல்லை. ஏனென்றா இந்த விசாரணை ஒரு முடிவும் இல்லாத விசாரணை தொடர்ந்து கொண்டே போகலாம். 100 வருடம் இப்படி விசாரிச்சு கொண்டே போகலாமே தவிர அதுக்கு எந்தவித முடிவும் இவே தரையினமில்லையே. அந்த விசாரணை செய்யறதை விட செய்யாமலே இருக்கலாம். காணாமல் போனது வந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இந்த வெள்ளதான் கடத்தல்கள் நடந்தது. அடுத்தது சரணடைந்த போராளிகள் சம்பந்தமா அவைகள் ஒப்படைச்சிருக்கு நம் பிள்ளைகளை. எங்கட மகனெல்லாம் ராமநாதன் முகாமுக்கு வச்சுதான் இவை கைது செய்து கொண்டு போனவிய. பிறகு ஓமந்த தடுப்பிலே அவரோட நின்ற கூட நின்ற ஒரு பிள்ளைதான் சொன்னது அவரை விசாரணைக்கென்று ராணுவம் ஏற்றி கொண்டு போன. இது எல்லாம் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகள் தான். இதுல அரசாங்கம் அப்பட்டமான ஒரு பொய்யத்தான் சொல்லி கொண்டு இருக்குது. அதனால எங்களுக்கு மேற்கொண்டு ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை செய்யறத நாங்க விரும்ப இல்லை.
அப்ப உங்களுக்கு நீதி எப்ப கிடைக்கும் நினைக்கிறீங்க?
ஐசிஆர்சி மூலமா ஏதாவது தகவல் கிடைக்குமா என்று யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஐசிஆர்சிக்கும் இப்படி ரகசிய முகாம்கள் இருக்கு உண்மையை நாங்க சொல்லி இருக்கிறோம். முதல் ரகசிய முகாம்கள் இருந்த இடங்கள் மாற்றப்பட்டிருக்குது. அப்படிக்கான வேலைகள் செய்திருக்கிறோம். எனக்கண்டால் ஜனாதிபதி ஆணைக்குழுவாலே எங்கள் காணா போன ஆக்களுக்கு நீதி கிடைக்கும் என்றது நம்பிக்கை இல்லை
என காணாமல் போனவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த தாயார் ஒருவர் தெரிவித்தார். இறுதி யுத்தத்தின் போது அரசாங்கத்தின் உறுதிமொழியை நம்பி ராணுவத்தினரிடம் சரணடைந்து காணாமல் போயிருப்பவர்களின் உறவினர்களை ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைக்கு அழைத்ததே இல்லை என தெரிவித்த தாயார் ஒருவர் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் மீண்டும் விசாரணை நடத்துவதில் எந்தவித பயனும் இல்லை என சுட்டிக்காட்டுகின்றார்.
ஜனாதிபதி ஆணைக்குழு நல்லிணக்க ஆணைக்குழு எல்லாருக்கும் போம் நிரப்பி கொடுத்திருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களை போல ஆக்கள் அதாவது சரணடைஞ்ச ஆக்களை விசாரணைக்கு என்று கூப்பிட்டது குறைவு. ஏன்னா உண்மை சாட்சி சரணடைஞ்ச ஆக்கள் தான் உண்மையான சாட்சி. ஏன்னா நேரடியா கையில கொடுத்தது இவ்வளவு நாளும் நடக்கும் நாங்கள் ஒரு நம்பிக்கையில இருந்த நாங்க சரி இதுக்கு மூலமா இது மூலமா எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்று. ஆனா நாங்க இப்ப யோசிக்கிறோம் சொன்னா எங்கட வீட்டு பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்ல இயலாது. பக்கத்து வீட்டுக்காரர்தான் அது அதுல கூட இருந்து அதுக்குரிய தீர்ப்பை சொல்ல வேணும். கட்டாயம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது வந்து இன்னும் ஒருத்தரா தான் இருக்க வேணும். அதாவது எங்கட நாட்டுக்கு எங்கட நாட்டுக்குள்ளேயே நீதிபதி இல்லாம வெளிநாட்டுல ஒருவரது அனுசரணையோட இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும். இதன் மூலம் தான் எங்களுக்கு நல்ல தீர்வை நாங்கள் அடைய முடியும். அதாவது நாங்கள் வழக்கு நடந்திருக்கு. ஆனா இன்று வரைக்கும் ஒருவருக்கும் ஒரு பதிலும் இல்லை. எல்லாரையும் சேர்த்து முடிவு சொல்ல போயிருந்தா அதுல ஏதோ ஒரு கள்ளத்தனம் இருக்குன்றது எங்களுக்கு
என்றார் அந்த தாயார். ஏற்கனவே நடைபெற்ற விசாரணைகளின் பயன் ஏற்படாத போது இனிமேலும் விசாரணை நடத்துவதில் பயன் கிடைப்பது சந்தேகமே என்று மற்றொரு பெண்மணி கூறுகின்றார்.
முதல் ஏற்கனவே எங்களுக்கு விசாரணைகள் எல்லாம் செய்து அதே நம்பிக்கை இல்லை. பிறகு மாறியும் செய்ய போனோம்னு சொல்லியிருக்கல என்னன்றது நம்புறேன் தெரியாம கிடக்குது. என்ன எனக்கு மகன் காணாமல் போனது இந்த மாதிரி பேர் அண்ணன் கனிஷ்டம் சீராடோ அது 2008 ஆம் ஆண்டு 9ஆம் மாசம் 11ஆம் தேதி இரவு விசாரணை கண்டு சரி என்ற பிள்ளைய கூட்டிக் கொண்டு போனவியல் நாங்கள் கன்னடத்தில் முறப்பாடுகள் செய்தும் சிறியசனாவிற்கு ஜனாதிபதி ஆணைக்குழு வருகிறது என்று சொல்லியிருக்கல. அதுல கொஞ்சம் நம்பிக்கையா இருந்தோம் நாங்கள். 2013 எட்டாம் மாசம் 10ஆம் தேதி எங்கட ஊர்ல விசாரணைக்கு வந்தவையல் அதுக்கு ஆனா இதுவரையிலையும் எந்த விதமான ஒரு பலனும் எங்களுக்கு இல்ல. அப்படி இருக்கத்தக்கனவா இப்ப யாழ்ப்பாணம் விசாரணைவியல் வச்சு எங்களை ஏமாத்தி கொண்டிருக்கா, இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது வச்சாலும் உண்டுதான், வைக்காம இருந்தாலும் உண்டுதான்
என அந்த தாயார் தெரிவித்தார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் ஆரம்ப கல்வியை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணமே மிகவும் பின்தங்கியுள்ளது என்றும் இது தங்களுக்கு மிகுந்த கவலை அளிக்கிறது என்றும் அதிகாரிகளும் மாகாண கல்வி அமைச்சரும் தெரிவித்துள்ளார்கள். கூடுதல் விவரங்களுடன் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாணத்தில் ஆரம்ப கல்வியில் பாரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக மாகாண கல்வி அமைச்சர் எஸ் தண்டாயுதபாணி கூறுகின்றார்.
இந்த 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையிலே எங்களுடைய மாகாணம் ஏனைய 8 மாகாணங்களோடு நாங்கள் ஒப்பிடும் பொழுது மற்ற மாகாணங்களெல்லாம் 8 இடங்களையும் பிடிக்க நாங்கள் 9ஆவது மாகாணம். இன்னமொரு விஷயமும் இருக்குது, ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸை வைத்து வரிசைப்படுத்தினால் 98 கல்வி வலயங்களிலே 98ஆவது இடம், 97ஆவது வலயமும், 96ஆவது இடமும், 95ஆவது இடமும் எங்களுடைய மாகாணத்துக்கு உரியது. ஒட்டுமொத்தமாக ஆரம்ப கல்வி என்பது ஏனைய மாகாணங்களோடு ஒப்பிடும் பொழுது நாங்கள் மிகவும் பின்னடைந்த நிலையில் இருக்கின்றோம் என்பது நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்
என்றார் மாகாண கல்வி அமைச்சர் எஸ் தண்டாயுதபாணி. கிழக்கு மாகாணத்தில் ஆரம்ப கல்வியில் ஏற்பட்டுள்ள இந்த பின்னடைவு தொடர்பாக மாகாண கல்வி பணிப்பாளர் MTA நிசாம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது,
பொதுவாக கிழக்கு மாகாணத்தில் ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் பற்றாக்குறை என்பது இல்லை, என்றாலும் ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் 2ஆம் இடைநிலை தரங்களிலே ஆசிரியர் தட்டுப்பாடு காணப்படுவதனால் அநேகமான ஆரம்ப கல்விக்குரிய பயிற்றுப்பட்ட ஆசிரியர்கள் கூட இடைநிலை தரங்களுக்குரிய பாடங்களை கற்பித்து வருகின்றார்கள். அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. இரண்டாவது, இந்த பரீட்சை பொதுவாக சில மாணவர்களே கவனிக்கப்படுகின்றார்கள், பல மாணவர்கள் கவனிக்கப்படாதிருக்கின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான குறைபாடாக இருக்கின்றது. வெட்டுப்புள்ளிக்கு மேல் சித்தி பெறும் மாணவர்களை இலக்காக வைத்து பாடசாலைகள் செயற்படுகின்றதே தவிர மாணவர்களுடைய தேர்ச்சி மட்டங்கள் அவர்கள் உரிய அந்த நிலைகளில் அடை எல்லா மாணவர்களும் அதனை அடைந்து வருகின்றார்களா என்பதில் கவனம் செலுத்தாமை என்பதும் ஒரு குறைபாடாக இருக்கின்றது. பரீட்சை திணைக்களத்தை பொறுத்தவரையிலே 70 புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கிடையேதான் இந்த ஆய்வு செய்யப்படுகின்றது. ஆனால் 8 புள்ளிகளுக்கு மேல் பெற்ற வலயங்கள் என்ற அடிப்படையிலே பார்க்கின்ற போது இந்த வலயங்கள் சற்று முன்னோக்கி சென்றிருக்கின்றன, 40ஆவது 50ஆவது இடங்களை அவை அடைந்திருக்கின்றன. எனவே இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக கணிக்கத்தக்கது. 8 புள்ளிகளுக்கு மேல் பெறுகின்ற மாணவர்களை அதிகரிப்பதில் பாடசாலைகள் கவனத்தை செலுத்துகின்றதே தவிர அடைகின்ற வீதத்தை அதிகரிப்பதற்கு பாடசாலைகள் முன்வரவில்லை என்ற ஒரு குறைபாடு குற்றச்சாட்டு இதில் இருந்து கொண்டிருக்கின்றது
என்றும் தெரிவித்துள்ள அவர், ஆரம்ப கல்வி முன்னேற்றத்துக்காக சில நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கின்றார்.
இதற்குரிய உண்மையான காரணம் என்ன என்பதை கண்டறிவதற்காக ஆசிரியர்களோடும் பெற்றார்களோடும் தனித்தனியாக இப்பொழுது கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றோம். இன்னும் ஒரு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அதாவது பின்தங்கி இருக்கின்ற போன்ற வலயங்கள் தேர்ந்தெடுத்து பைலட் ப்ரொஜெக்ட் சிலவற்றை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். இந்த சித்தி மட்டத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் 2016 பரீட்சார்த்தமாக மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம்
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் MTA நிசாம்.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். லண்டனில் உள்ள பிரபல சிறார் மருத்துவ மருத்துவமனையான கிரேட் ஓமன் ஸ்ட்ரீட் மருத்துவமனையில் உலக அளவில் முதல் முறையாக மிகவும் மேம்பட்ட அறுவை சிகிச்சை ஒன்று அண்மையில் செய்யப்பட்டுள்ளது. சுண்டலிகள் மீது மட்டுமே பரிசோதிக்கப்பட்ட முறையை கொண்டு இரத்த புற்று நோயால் பாதிக்கப்பட்டிருந்த லைலா ரிச்சர்ட்ஸ் எனும் 1 வயது பெண்ணுக்கு மரபணு மாற்று சிகிச்சை மூலம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அந்த சிறுமி இப்பொழுது குணமடைந்து வருகிறார். உலகில் முதல் முறையாக செய்யப்பட்டுள்ள இந்த அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் குழுவில் இருந்த ஒருவர் இலங்கையைச் சேர்ந்த டாக்டர் சுஜித் சமரசிங்க. அவரிடம் பேசினேன். அவரது கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு செய்தி குறிப்பை தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
புரட்சிகரமான நவீன மரபணு மாற்று சிகிச்சை முறையொன்றின் மூலம் லண்டனில் உள்ள மருத்துவர்கள் குழந்தையொன்றை இரத்த புற்றுநோயிலிருந்து காப்பாற்றியுள்ளனர். இதனை ஓர் அற்புதம் என்று மருத்துவர்களை வியக்கின்றனர். 3 மாத குழந்தையாக இருக்கும்போதே லைலாவிற்கு லுகேமியா நோயின் மோசமான வகையொன்று ஏற்பட்டது. பிஞ்சு குழந்தை லைலாவிற்கு 1 வயதாகிறது. அந்த குழந்தை பிழைத்ததே ஆச்சரியம்தான். இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு எந்த சிகிச்சையும் பதிலளிக்கவில்லை. எதற்கும் தயாராக இருங்கள் என மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்போதுதான் அதுவரை மனிதர்களிடையே செய்யப்படாத சிகிச்சையொன்றை சோதித்து பார்க்கலாம் என்று மருத்துவர்கள் முடிவு செய்தனர். ஆபத்திலும் முடிந்துவிடலாம் என்ற ஒரு நிலைதான் இருந்தது. சோதனை முயற்சியாக நடந்த மிகவும் சிக்கலான சிகிச்சையொன்றே அந்த குழந்தைக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இரத்தத்தின் வெள்ளையணுக்களின் மரபணுக்களை மாற்றியமைக்கக்கூடிய புதிய மரபணு ஒன்றை உருவாக்கினர். அதன் மூலம் லைலாவிற்குள் நோய் எதிர்ப்பு கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கினர். ஜீன் எடிட்டிங் என்று சொல்லப்படுகின்ற தொழில்நுட்பம் தான் இது. இது குறித்து லைலாவிற்கு சிகிச்சை வழங்கிய குழந்தைகளின் இரத்தம் சம்பந்தமான நிபுணர் சுஜித் சமரசிங்க, கொடையாளியிடமிருந்து டி செல்கள் என்கின்ற நோய் எதிர்ப்பு செல்களை ஆரோக்கியமான கொடையாளியிடமிருந்து பெற்று அவற்றினுள்ளே நுட்பமான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறினார்.
And these cells have gone into her and killed the leukemia. And got rid of it completely so that we can't see any more leukemia. She subsequently had another bone marrow transplant.
இந்த செல்கள் குழந்தையிடம் இருந்த லுகேமியாவை முழுமையாக கொன்றுள்ளது. ஆதலால் அவளிடம் லுகேமியாவை காண முடியவில்லை.
And has, as I said, no evidence of leukemia. So,
வேறொரு கொடையாளியிடமிருந்து டி செல்களை முழுமையாக பெற்று அவை லுகேமியாவை கொல்லும் வகையில் மாற்றியமைத்த இந்த செயல்முறை உலகில் முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார் நிபுணர் சஜித் சமரசிங்க.
Because it was a journey into the unknown, this is the very first case ever. And so no one knew what was going to happen.
இதுவே இவ்வாறு மேற்கொள்ளப்படும் முதலாவது சிகிச்சை என்பதால் என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாமலே அதனை மேற்கொண்டோம். இறுதியில் அது வெற்றியில் முடிவடைந்தது. இதனை ஒரு அதிசயம் என்றேதான் கூற
வேண்டும்.
இது மிகவும் ஆரம்ப நிலை என்பதனால் இதற்கு அடுத்ததாக இதனையொத்த மேலும் 10 குழந்தைகளில் இந்த சிகிச்சை முறை பிரயோகிக்கப்படும். அந்த கட்டத்திலும் வெற்றியளிக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளிலும் அடுத்த கட்டமாக இதனை மேற்கொண்டு பின்னர் அது அறிமுகப்படுத்தப்படும்
என்றார்.
குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, இந்த சிகிச்சை முறை வயது வந்தவர்களுக்கும் சாத்தியமானதாக இருக்கலாம். அதனால் வயது வந்தவர்களிலும் இந்த முறை இரத்த புற்றுநோயில் மாத்திரமல்ல ஏனைய வகை புற்றுநோய்களிலும் பரிசீலிக்கப்பட உள்ளது. தற்போது குழந்தையிடம் லுகேமியா இல்லை என திடமாக கூறிய வைத்திய நிபுணர், எவ்வாறாயினும் இதுபற்றி கூறுவதற்கு இது மிகவும் ஆரம்ப காலம் எனவும், உறுதியாக கூறுவதற்கு இன்னும் சில வருடங்கள் பொறுத்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார்.
கிரேட் ஆர்மண்ட் மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு ஏற்படும் இரத்த சம்பந்தமான நோயின் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஜித் சமரசிங்க. செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமிழகத்தில் கிராமப்புற பாடல்களை பாடி வரும் சிவதாஸ் எனப்படும் கோவன் மதுவிலக்கை வலியுறுத்தி பாடல்களை பாடி வந்த நிலையில் அவர் தேச துரோக குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டார். அவரது போலீஸ் காவலை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று ரத்து செய்துவிட்டது. இதுகுறித்து சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தில் மதுவிலக்கை வலியுறுத்தி பாடல் பாடியதை அடுத்து கைது செய்யப்பட்ட இடதுசாரி பாடகரான கோவன் என்ற சிவதாசிற்கு வழங்கப்பட்ட போலீஸ் காவலை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் டாஸ்மாக் மூலம் நடத்தப்படும் மதுபான கடைகளை மூட வலியுறுத்தியும், மாநில முதல்வர் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்தும் தான் சார்ந்திருந்த மக்கள் கலை இலக்கிய கழகம் மூலமாக கோவன் பாடல்களை பாடி வந்தார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை திருச்சி உறையூர் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். இதற்கு பிறகு அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக போலீஸ் காவல் கோரி நீதிமன்றத்திடம் காவல்துறை மனு தாக்கல் செய்தது. கோவனுக்கு 2 நாள் போலீஸ் காவல் அளித்து சென்னை பெருநகர நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து கோவன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கோவனை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க எந்த முகாந்திரமும் இல்லை என அவரது தரப்பில் வாதிடப்பட்டதாக அவரது வழக்கறிஞர் மில்டன் பிபிசியிடம் தெரிவித்தார்.
யார் யார் கூட்ட பாட்டு பாடுறாங்கிறது முன்பே விசாரிச்சது, யார் அப்லோட் பண்றாங்கிறது ஏற்கனவே டெக்னாலஜிக்கலா அவங்க கண்டுபிடிக்க முடியும். ஐபி அட்ரஸ் எல்லாம் எளிமையா வந்து கோவன் கஸ்டடி எடுக்காமலே விசாரிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கீழமை நீதிமன்றங்கள்ல நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ உள்ளதுல மிக குறிப்பான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு எங்க இருந்து பணம் கிடைக்குது, அவங்களுக்கு தடை செய்யப்பட்ட அமைப்புகளோட தொடர்பு இருக்காங்கிறது குறிப்பான எதுவும் மெட்டீரியல் இருக்கா, அதுக்கு மெட்டீரியல் இருந்தா கொடுங்கன்னு ஹைகோர்ட்ல கேட்டாங்க. அவங்க என்டிடி இது வரைக்கும் இல்ல, 1 நாள் இருக்கு, 100 நாள்ல கூட சொல்ல வாய்ப்பு இருக்குன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வழக்கை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்துல ஒரு யூகத்தின அடிப்படையிலாம் அப்படி சான்ஸ் கொடுக்க முடியாது, அப்படி பாயிண்ட் கொடுக்க முடியாது. அதனால அந்த அமைப்பு வந்து ஒரு தடை செய்யப்படாத ஒரு அமைப்பு, அது ஏற்கனவே செயல்படக்கூடிய அமைப்பு. தடை செய்யப்பட்ட அமைப்புகளோட தொடர்பு இருக்குமோ என்ற யூகத்தின் அடிப்படையில வந்து விசாரிக்கிறது வந்து அனுமதிக்க முடியாது. அதனால இடைக்கால தடை விதிச்சு அவரை வந்து போலீஸ் கஸ்டடியிலிருந்து வந்து விடுவிக்கணும் அப்படிங்கறத வந்து உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சு.
உயர்நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து எழும்பூர் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்ட கோவனை நவம்பர் 20 வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது.
இந்தியாவில் சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறது, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன என்று கூறி பல்தரப்பட்டவர்கள் அரசால் தமக்கு வழங்கப்பட்ட விருதுகளை திருப்பி அளித்து வரும் வேளையில் அதற்கு பிரபல ஹிந்தி நடிகர் அனுபம் கேர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மீண்டும் முரளிதரன்.
இந்தியாவில் சகிப்புத்தன்மையின்மை நிலவுவதாக கூறி எழுத்தாளர்களும் கலைஞர்களும் விருதுகளை திருப்பி அளிப்பதற்கு பிரபல ஹிந்தி நடிகரான அனுபம் கேர் கண்டனம் தெரிவித்துள்ளார். சனிக்கிழமையன்று சுமார் 40 திரைக்கலைஞர்களுடன் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு ஊர்வலமாக சென்ற அனுபம் கேர் விருதுகளை திருப்பி அளிப்பதன் மூலம் நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து தவறான பிம்பத்தை ஏற்படுத்தி தேசத்தின் பெயரை கெடுக்கிறார்கள் என்று கூறினார். மதுர் பண்டார்கர், அசோக் பண்டிட், பிரியதர்ஷன், மனோஜ் ஜோஷி, அபிஜித் பட்டாச்சாரியா உள்ளிட்டவர்கள் அனுபம் கேருடன் பேரணியாக சென்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்தனர்.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். இந்தியாவில் சிறுமி ஒருவர் குற்றச் செயல்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து அவர்களை அழித்து வருகிறாள். அவளது சாகசங்களை பாராட்டும் முகமாக அவளது படங்கள் அட்டை படங்களிலும் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பை சுவைபட தமிழில் தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
இந்த பெண்ணுக்கு வயது என்னமோ 13 தான், ஆனால் அதற்குள்ளாகவே சூப்பர் ஹீரோ என பெயர் பெற்றுவிட்டார். குற்றங்களை எதிர்த்து போராடும் மயூப் காப்லிம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மிசோரமை சேர்ந்தவர். அவரது புனைப்பெயர் விங்ஸ்டார். இதில் சிறப்பு என்னவென்றால், மிசோரம் மாநிலம் உட்பட வடகிழக்கில் உள்ள மாநிலங்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுகின்றன, அங்குள்ளவர்கள் மீது இன ரீதியான துவேஷம் முன்னெடுக்கப்படுகிறது என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் சூழலில் இந்த இளம் வீராங்கனை குற்றங்களுக்கு எதிராக பொங்கி எழுந்துள்ளார். இந்தியாவில் சிறார்கள் மட்டுமல்ல பெரியவர்கள் மத்தியிலும் பெரிதும் விரும்பப்படும் ஒரு நபராகவும் விங்ஸ்டார் இருக்கிறார். பெண்களுக்கு போதிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை என்று கூறப்படும் சூழலில் இப்போது இந்த குட்டி பெண்ணுக்கு ஏகப்பட்ட முக்கியத்துவம். அட்டை படங்களில் கூட அவரை காண முடிகிறது என்றால் அவர் எவ்வளவு பிரபலம் என்பதை அறிந்து கொள்ளலாம். இப்படி பலரால் விரும்பப்படும் இந்த விங்ஸ்டாருக்கு கதாநாயகி அந்தஸ்து கொடுத்துள்ளது டிங்கிள் காமிக்ஸ். ஆம், மயூப் காவலியும் சித்திரக்கதையின் கதாநாயகியாக வலம் வருகிறார். இந்தியாவின் டிங்கிள் காமிக்ஸ் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் விரும்பி படிக்கப்படும் ஒன்றாக உள்ளது. இந்த சித்திரக்கதைகளில் சிறுவர்கள் வெகுவாக பொழுதுபோக்கி வரும் அதே சமயம் அது அவர்களுக்கு அறிவூட்டியும் வருகிறது என்பது உண்மை. கோழைத்தனமாக வேட்டையாடும் ஷிகாரி சம்பு மற்றும் கிராமத்து மூடன் சுப்பாண்டி போன்ற கதாபாத்திரங்கள் டிங்கிள் காமிக்ஸில் பிரபலமானவை. இப்போது 13 வயதான இந்த சிறுமி விங்ஸ்டார் என்ற கேலி சித்திர கதையின் ஊடாக சமுதாய பிரச்சனையை டிங்கிள் காமிக்காக உருவாக்கி அனைவரது பாராட்டினையும் பெற்றுள்ளார். இன்று விஞ்ஞானி ஒருவரின் மகளாக கதையில் வலம் வரும் சிறுமி மாபுய் கவுளிம் என்ற கதாபாத்திரம் தமது அப்பாவிடமிருந்து பெற்ற சிறப்பானதொரு கருவியை கொண்டு குற்றங்களுக்கு எதிராக சண்டையிடுகிறார். விங்ஸ்டார் கேலிச்சித்திர கதையின் ஆசிரியரான ரஜினி திண்டியத் தாம் கதையை வேண்டுமென்றே மிசோரமை மையப்படுத்தி வரையவில்லை என பிபிசியிடம் தெரிவித்தார். ஆனாலும் அங்கு நடக்கும் பாகுபாடுகள் குறித்து தனக்கு தெரியும் என குறிப்பிட்ட அவர், டிங்கிளில் பன்முகத்தன்மையையே தாம் நம்புவதாகவும் நாடு முழுவதையும் இலக்கு வைத்தே வரைந்துள்ளதாகவும் கூறினார். இந்த கதை நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள சிறுவர்களுக்கு வடகிழக்கு பகுதியில் நடைபெறும் இந்த விடயம் குறித்து அறிவூட்டுவதாக அமைந்தால் அது தமக்கு மகிழ்ச்சியே எனவும் குறிப்பிட்டார். இதுவரை வந்த கேலிச்சித்திர கதைகளில் பெரும்பாலானவை ஆண்களையே சிறந்த வீரனாக காட்டுவதாகவே அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இப்போது விங்ஸ்டார் பாத்திரம் மூலம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ள அதேவேளை ஆண்களுக்கு சமமான பங்கினையும் கொடுப்பதாக அமைக்கப்பட்டுள்ளது என கதையின் ஆசிரியர் கூறுகிறார். சமூகத்தில் எதிர்கொள்ளப்படும் பிரச்சனைகளை கொமிக்குகள் ஊடாக எடுத்துச் செல்லும் போது அது நிச்சயமாக சமூகத்தில் ஆழமாக சென்று பதிகிறது என்று சமூக சிந்தனையாளர்கள் கூறுகிறார்கள்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை சுவைபட தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா. சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சங்கீதா.
இலங்கை மனித உரிமைகள் குறித்த ஐநா மனித உரிமை கவுன்சில் தீர்மானம் பற்றி விமல் வீரவன்ச தெரிவித்த விமர்சனங்கள் குறித்து எழுதும் இலங்கை நேயர் ஜஸ்டின் பெர்னாண்டோ, விமல் வீரவன்சவால் இனவாதம் மற்றும் தீவிரவாதம் என்ற கருப்பு கண்ணாடிகளை போடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியாது. ஐநா ஏதோ அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் மட்டும் இருப்பதைப் போல இவர் சித்தரிக்கிறார். அதில் ரஷ்யா, சீனா போன்ற வல்லரசுகளும் இருக்கின்றன என்பதை மறைக்க பார்க்கிறார். இலங்கை இவரை போன்றவர்கள் சொல்லை கேட்டு நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் இருந்தால் அது இலங்கை மீது பொருளாதார தடை நடவடிக்கைக்குத்தான் இட்டுச் செல்லும் என்கிறார். இந்தியாவில் வாழும் இலங்கை அகதிகள் எதிர்காலம் குறித்த செய்தி பற்றி கனடா நேயர் சரோ வர்ணன் எழுதும் மின்னஞ்சலில், இந்தியாவில் குறிப்பாக தமிழக அரசியல்வாதிகள் இலங்கை மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும், சம உரிமை கிடைக்க வேண்டும் என இலங்கையில் வாழும் மக்களுக்கு குரல் கொடுக்கிறார்களே ஒழிய கை கெட்டிய தூரமாகிய தமிழகத்தில் வாழும் இலங்கை தமிழருக்கு குடியுரிமை பெற்றுக் கொடுக்கும் முயற்சியை தீவிரப்படுத்தவில்லை என்பது வேதனைக்குரிய விடயமாகும். இது விடயமாக இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்குவதற்கு வாய்ப்புண்டு என எம் கே நாராயணன் பேசிய பேச்சை செயல் வடிவம் கொடுக்க தமிழர்கள் முயற்சி செய்வதை விட்டு நிகழ்ச்சி முடிந்த பிறகு பிரபாகரன் என்ற நபரால் நாராயணன் தாக்கப்பட்டார் என்பது கண்டிக்கக்கூடிய விடயமாகும். தங்கள் மக்களுக்கு நன்மை செய்வதாக கூறிக்கொண்டு ஒரு சில மனிதர்கள் செய்யும் தவறு மொத்த தமிழ் சமுதாயத்தையே பாதித்துள்ளது என்பதற்கு ராஜீவ்காந்தியின் கொலை நல்ல உதாரணமாகும். வன்முறை மூலம் எதனையும் சாதிக்க முடியாது என்கிறார்.
தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளங்கோவன் மீது தங்கபாலு வைத்த விமர்சனங்கள் பற்றிய பேட்டி பற்றி எழுதும் பெங்களூர் நேயர் ராஜா மதிவாணன், திரு தங்கபாலு அவர்கள் குறிப்பிட்ட தமிழக காங்கிரஸ் கலாச்சாரம் என்பது திமுக அல்லது அதிமுகவுக்கு கூஜா தூக்குவதுதான் என்பது நன்றாக தெரிகிறது. மாற்று கருத்துள்ள மற்ற கட்சியை விமர்சிக்காமல் ஒத்துப்போக வேண்டும் என்று கூறும் இவர், ஒரே கருத்துடைய சொந்த கட்சிக்காரர்களிடம் மல்லு கட்டுவது வேடிக்கையாக இருக்கிறது என்கிறார்.
மறைந்து வரும் மங்கள இசை நிகழ்ச்சியின் ஏழாம் பாகம் பற்றி திருச்சி நேயர் ஏ எம் எல் நஜ்முல் ஆரிஃபின், நாகஸ்வர இசை என்பதன் பொருள் நாகஸ்வரம் மற்றும் தவில் ஆகிய இரட்டை கருவியின் இசை வள்ளமாகும். தவில் தயாரிக்கும் கலைஞர்கள் பொருளாதார சீர்குலைவினால் படும் ஆதங்கம் பரிதாபமாக உள்ளது. நல்ல உடல் திறன் உள்ளவர்கள் மட்டுமே தவில் வாசிக்கும் திறமை படைத்தவர்கள் என்று கூறுவதும் நாம் சிந்திக்கக்கூடிய விஷயமாகும். பல சிரமங்களுக்கு இடையே இதுவரை நாகஸ்வர இசை வீரநடை போட்டது, எல்லோராலும் பாராட்டுதலுக்குரியது ஆகும் என்கிறார்.
தமிழக அரசு சர்வதேச சுற்றுச்சூழல் நிறுவனமான கிரீன் பீஸ் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்தது குறித்த செய்தி பற்றி சவுதி அரேபியாவின் ஜெட்டாவிலிருந்து நம்முடைய ஃபேஸ்புக் பக்கங்களில் எழுதும் நேயர் விஸ்வாபே, அரசாங்கம் இதைத்தான் ரத்து செய்யும், டாஸ்மாக் கடைகளை ரத்து செய்யாது என்கிறார்.
மருத்துவ கல்லூரி அனுமதி விவகாரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட செய்தி பற்றி ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் சென்னை நேயர் ராஜு, முதல்வர் பதவிக்கு வர ஆசைப்படுபவருக்கான முதல் தகுதி ஊழல் குற்றச்சாட்டில் சிக்குவது என்கிறார்.
மாட்டிறைச்சி விவகாரத்தில் பிரதமர் மோடி எப்படி பொறுப்பாக முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் எச் ராஜா தெரிவித்த கருத்துக்கள் பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, முந்தைய ஆட்சியில் நடந்த சம்பவங்களை எல்லாம் சொன்னார் ராஜா. முன்பு மன்மோகன் சிங் ஆட்சியில் நடந்த கொடுமைகள் குறித்து அவர் மௌனமாக இருந்ததால்தான் மக்கள் அவரை ஆட்சியிலிருந்து அகற்றினர். அவரைப் போலவே நரேந்திர மோடியும் வாய் மூடி கிடந்தால் என்ன சொல்வது, வாய் மூடி கிடப்பதைக் கண்டால் நரேந்திர மூடி என்று சொல்லத்தானே தோன்றும். சேற்றிலே மலர்ந்தது செந்தாமரை, சேரும் சகதியும் அப்படியேதான் தாமரை மீது ஒட்டி கொண்டிருக்கிறது என்கிறார்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி குறித்து எழுதும் ஈரோடு நேயர் எம் சி பூபதி, ஆஸ்துமா பற்றி அறியப்படாத பல தகவல்கள் கிடைத்தன, நன்றி என்கிறார்.
இதே நிகழ்ச்சி குறித்து எழுதும் கல்பாக்கம் நேயர் சுகுமார், ஆஸ்துமாவுக்கு இந்தியாவின் பாரம்பரிய பழங்குடி மக்களிடம் பல மூலிகை மருந்துகள் உள்ளன. இயற்கைக்கு எதிராக செல்வதன் விளைவுதான் வியாதிகளின் பெருக்கம். இவையெல்லாம் ரசாயன மருந்துகளின் பக்க விளைவு. இதற்கு மாற்று நாட்டு மருத்துவத்திலேயே இருக்கிறது என்கிறார். சரி சங்கீதா, நேர் நேரத்தை முடித்துக் கொள்வதற்கு முன் கடிதங்கள் மூலம் நம்முடன் தொடர்பு கொள்ளும் தமிழக நேயர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள். புதிய அஞ்சல் பெட்டியன் அறிவிக்கப்பட்டு சில வாரங்கள் ஆகிவிட்ட நிலையில் அந்த எண்ணை பற்றி நமது நேயர்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். தொடர்ந்து கடிதங்களை எழுதுங்கள். நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை, விமர்சனங்களை உடனுக்குடன் தெரியப்படுத்துங்கள். அவை நேர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். மீண்டும் ஒருமுறை நம்முடைய உள்ளூர் தபால் பெட்டியன்களை தரலாமே சங்கீதா.
தமிழோசிக்கு கடிதங்கள் மூலம் தமது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பும் இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 683 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் உள்நாட்டு அஞ்சலிலேயே கடிதங்களை அனுப்பலாம்.
சரி, நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன். நேர்களை, நீங்கள் கடந்த ஒரு வார கால நமது தமிழோசை நிகழ்ச்சியும் நமது இணையதளமான பிபிசி தமிழ் .com-இலும் கேட்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதேபோல சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நிகழ்ச்சி குறித்து உங்கள் கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எங்களை உடனுக்குடன் தெரிவிக்கலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நாளை நிகழ்ச்சியில் மறைந்தவரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 8-ஆம் பகுதி இடம்பெற உள்ளது என்கின்ற தகவலும் உங்களுக்காக.